கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் இறையியல் பாடத்தில் மற்றொரு காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் கடந்த வகுப்பிலே சிந்தித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய நியாயம் நீதி என்ற தன்மையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தருடைய நியாயம் நீதி என்பதற்கும் பரிசுத்தத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஏன்னா பரிசுத்தம் என்ற ஒரு தன்மை தேவனிடத்தில் இருக்கிறதுனால தான் நியாயம் நீதி என்ற நடவடிக்கையை அவர் எடுக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்தமான தேவன் தன்னை போல நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு கேட்கிறார் அல்லவா. ஆகவே அபிதமாக பரிசுத்தமாய் வாழ எதிர்பார்க்கிற தேவன் அதை நியாயமாய் நீதியாய் செய்வதற்கு எதிர்பார்க்கிற அந்த தேவன் அதை செய்ய வைப்பதற்கு நியாயம் என்ற அவருடைய தன்மையினாலே சில காரியங்களை, ஒழுங்கு நடவடிக்கைகளை, இல்லாவிட்டால் சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். பிறகு நீதி என்ற தன்மையினாலே அதை செய்யாதவர்கள், இல்லாவிட்டால் அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை, அந்த நியாயங்களை செய்யாதவர்களை நீதி செய்ய வைக்கிறார், இல்லாவிட்டால் சட்டப்படி அதை தண்டிக்கிறார் என்பது நீதியான நடவடிக்கையை குறிக்கிறது. அப்போ பரிசுத்தத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்குது, நேரடி தொடர்பு இருக்குது. பரிசுத்தத்தினால நீங்கள் நியாயமாக இப்படி வாழணும்னு சில சட்டங்களை கொடுக்கிறாரு. அந்த சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றாத பொழுது, அதை மீறி நீங்கள் நடக்கும்போது நீதி செலுத்தி அதை தண்டிக்கிறாரு. இதுதான் முக்கியமான காரியம் இந்த தலைப்பின் கீழே நாம் அறிய வேண்டிய விஷயம். அப்போ அவருடைய பரிசுத்த நடவடிக்கையே அவருடைய நீதியும் நியாயமும் ஆகும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். இதை குறித்து நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய குண நலன்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது நீதியும் நியாயமும் பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். 2 நாளாகமும் 12:6, எஸ்ரா 9 அதிகாரம், நெகேமியா 9 அதிகாரம், சங்கீதம் 89, ஏசாயா 45, தானியேல் 9 அதிகாரம், யோவான் 17:2-4, வெளிப்படுத்தின விசேஷம் 16 போன்ற அதிகாரங்களில் நாம் இந்த தன்மையை குறித்து வாசிக்க முடிகிறது. அவருடைய நீதி நியாயம் போன்ற காரியங்களை. அப்போ அவர் நியாயமுள்ளவராக இருக்கின்றபடியினால் இந்த தன்னுடைய உலகுக்கு சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் விதித்துள்ளார். ஏன்னா அவர் நியாயமாக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால் உலகில் வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சட்டத்திட்டங்களை அவர் விதித்துள்ளார், வரையறுத்துள்ளார். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சில சட்டத்திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்குறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு அப்படிப்பட்டது. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. ஒரு ஒழுங்கு முறைப்படி வாழ்வதற்காய் கர்த்தர் சட்டத்திட்டங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிறாரு. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதனால தான் நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. தங்கள் மனம் போன போக்கிலே இன்று உலக மனிதர்கள் வாழ விரும்புகிறார்கள். அதற்கு விசுவாசிகளும் விதிவிலக்கல்ல. அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம், தங்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள், தங்கள் திட்டப்படி வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு விளைய செய்தார் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க கேட்பாங்க, நான் ஆண்டவரே, நான் இஷ்டம் போல வாழ்கிறேன், நீங்கள் ஆனால் என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜபிக்கிற ஜபம் போல இன்று அநேகர் ஜபிக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஒழுங்கு முறையான வாழ்க்கையை நடத்த அழைக்கப்பட்டவர்கள். அவர் நீதி உள்ளவராய் இருப்பதனால தன்னுடைய சட்ட திட்டங்களை மீறி நடப்பவர்களை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி உபாகமம் 7:9-12-13 போன்ற வசனங்களிலும், 2 நாளாகமும் 6:15, 58:11, 25:22, 2:7, 11:26, இன்னும் இப்படிப்பட்ட வசனங்களை உங்களுடைய குறிப்புகளில் தந்திருக்கிறோம். மீறி நடப்பவர்களை தண்டிக்கிறார். அப்போ அவர் நியாயமான தேவனாய் இருக்கிறதுனால நீங்க நியாயமா வாழ்வதற்காக சில சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறாரு. அதை மீறும்போது அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறாரு. மீறுகிறவர்களை அவர் தண்டிக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளணும். அப்போ உலகில் தேவன் இவ்விதமாக செயல்படுகிறார். அவர் பரிசுத்தமாய் இருந்து நியாயத்தை அவர் கொடுத்து, இதுதான் நியாயம், இப்படி தான் வாழணும்னு நியாயத்தையும் கொடுத்து, அதை மீறுகிறவர்களையும் தண்டித்து தம்முடைய ஜனங்களை நேர்வழியில் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களையும் என்னையும் ஒரு இஷ்டம் போன்ற ஒரு வாழ்வுக்கு அவர் அர்ப்பணிக்காம தன்னுடைய இஷ்டப்படி வாழ வைக்கவே தேவன் விரும்புகிறார். அதற்கு தான் வேதம், அதற்காகத்தான் ஜபம், அதற்காகத்தான் உபவாசம், அதற்காகத்தான் எல்லாமே தேவன் ஏற்படுத்தின காரியங்கள். ஆனால் மனிதர்கள் அதை மாற்றிவிட்டார்கள். தங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக மாத்திரம் ஜபம் மாறிவிட்டது. தங்களுடைய சுய லாபத்திற்காக, இஷ்டப்படியான வாழ்விற்காக மட்டும் ஜபிக்கிற, வேதம் வாசிக்கிற ஒரு வாழ்வா இன்றைய மக்களுக்கு, அநேகருக்கு அப்படி ஆகிவிட்டது. ஆனால் உண்மையில் தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்வதற்காகவே வேதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜப வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவாக நம்ம சொல்லணும்னா, நியாயம் அப்படின்னு சொன்னாலே சட்டத்தின்படி செயற்படுகிற வாழ்க்கை, சட்டத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. மனிதர்களை பொறுத்தவரையில் இருக்கும் சட்டத்தின்படி நடப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்களும் நானும் சட்டத்தின்படி வாழ்கிறோம் அப்படின்னா, ஏதாவது சட்டம் இருக்கணும், அந்த சட்டத்தின்படி நாம் வாழுவோம், அதுதான் சட்டத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் தேவனுக்கு எவ்வித சட்டங்களும் இல்லையே. அப்போ அவர் எல்லா சட்டங்களையும் விட மேலானவர். நியாயம்னா யாரு? கர்த்தர் தான் நியாயம். அப்போ சட்டத்திட்டங்கள் அப்படின்னு கர்த்தரிடத்துல இல்லை, ஆனால் நியாயங்கிறதுக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கிறதுனால அவரில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும்னு வேதம் சொல்லுது இல்லையா. பூமியையும் அவர் அவிதமாக ஏற்கனவே படைத்தார். அதை பிசாசானவன் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாற்றினபடியினால் மீண்டும் அதை சீர்திருத்தி அதை ஒழுங்குபடுத்தினார் என்று தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒழுங்குமுறையின் தேவனாக இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி செயற்படும் அவர் நியாயமுள்ள தேவன் அப்படின்னு நாம் அழைக்கிறது தவறு அல்ல. அப்போ அவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நியாயம் வச்சிருக்கிறார், நீதி வச்சிருக்கிறார். அந்த சட்டத்தின்படி அவர் செயற்படுகிற ஒரு தேவன். ஆகவே அவரை நியாயமுள்ள தேவன்னு நீங்களும் நானும் அழைக்கலாம். மட்டும் அவர் நீதியும் நியாயமுள்ளவராக இருக்கின்றபடியால் அவரே பூமி அனைத்திற்குமான நியாயாதிபதியாக இருக்கிறார்னு நம்ம ஆதியாகம் 18:25, நியாயாதிபதிகள் 11:27, 75:7, 82:8, 12:23 போன்ற வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் பூமி அனைத்திற்குமான நியாயாதிபதியாக இருக்கிறார். ஏன்னா அவர் நியாயமுள்ள, நீதி நியாயமுள்ள தேவன். அவர் ஒரு ஜட்ஜ், பூமி அனைத்திற்கும் எல்லாருக்கும் மேலான நியாயாதிபதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வேதாகம சரித்திரங்களில் அவர் நியாயாதிபதி என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது, அறிய முடிகிறது. வேதாகமே சரித்திர நிகழ்வுகளால் ஆனது, அது ஒரு கட்டுக்கதை அல்ல. அப்போ அதில் பார்க்குறோம் அவர் எவ்விதமாய் நியாயாதிபதியாக விளங்கினார், எவ்விதமாய் நியாயம் செய்தார், நீதி செய்தார், நியாயம் கொடுத்தார், நீதியை நடப்பித்தார் என்று நம்ம பார்க்க முடியுது. ஆதியாகம 3:6-8, 6-8, 18-19, 15-14, யாத்திராகம் 7:12-12 வரை, 32:26-35 வரை உள்ள வசனங்கள், லேவியராகமம் 10:1, யோசுவா 7, நியாயாதிபதிகள் 2:11, அதுபோல 3:5, 4:1, இப்படி அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். அவர் நியாயாதிபதியாய் இருந்து செயல்படுகிற தேவன். எல்லா காரியங்களையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி பிரசங்கி 11:9 வாசிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீங்கள் பிரசங்கி 12:14 பார்க்க முடியும். அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைக்கும் நியாயம் செய்கிறவர், அதுதான் பார்க்குறோம். அந்தரங்கமான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த கிரியையாக இருந்தாலும் சரி, அது நன்மையோ தீமையோ எதுவானாலும் நியாயத்தில் கொண்டு வருவார்னு வேதம் தெளிவுபட கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் நாம் இஷ்டம் போல உலகில் வாழலான்னு நினைக்கிறோம். நாம் சொல்கிறத, நம்ம பேசுகிறத, நம்ம செய்கிறத யார் பார்க்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அது அந்தரங்கத்தில் செய்யப்பட்டாலும், அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், நான் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மனிதர்கள் வேண்டுமானால் உங்களை தடை செய்யாமல் இருக்கலாம், தடை செய்ய முடியாமலும் இருக்கலாம். அரசாங்கத்துக்கு மறைவாகவும் நீங்கள் சில காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனுக்கு மறைவாக உங்களுடைய கிரியைகள் ஒன்றும் நடப்பிக்கப்பட முடியாது என்றுதான் அந்த வசனங்களில் பார்க்குறோம். ஆகவே வெட்ட வெளிச்சமாய் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு தெரிகிறதா இருக்கிறபடியினால் நாம் அதை சரி செய்து வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, நியாயாதிபதியாகிய தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும் நாள் ஒன்று இருக்கிறது. ஸோ அப்பொழுது அவர் வருவார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிதான் அநேக பிரசங்கத்தை கேட்குறோம், சரிதானா? அப்போ நியாயாதிபதியாக தேவன் ஒரு நாளில் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். அதற்கென அவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம். வரவிருக்கும் அவர், அதாவது உலகத்துக்கு இரண்டாவது முறையாய் வரவிருக்கிற அவர் வாசற்படியிலே நிற்கிறார் என்று யாக்கோபு 5:9 வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்று 1 பேதுரு 4:5 வாசிக்கிறோம். அவர் மனுஷனுடைய அந்தரங்கங்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று ரோமர் 2:16, யோவான் 5:22, 22, 26, 28 போன்ற வசனங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் நியாயமாக வாழ்வதற்கு சட்டத்திட்டங்களை வேதத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதை மீறி போகும்போது நீதி செய்கிற தேவனாகிய தேவன் அதை செய்யாதவர்களை, அந்த கட்டளைகளை கை கொள்ளாதவர்களை தண்டிக்கிறார். தடுத்து நிறுத்துவதற்காக, சீர்திருத்துவதற்காக அவர் உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் தலையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இவற்றையெல்லாம் உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். தேவனே, உமக்கு மறைவாக நான் என்ன செய்ய முடியும்? நான் எங்கே இருந்தாலும், எந்த மறைவில் இருந்தாலும், எதுவும் உம்மிடத்திலிருந்து என்னை மறைத்துவிட முடியாது என்பதை உணர்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்கள் அனுதினமும் ஜபத்தோடு வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் சோதனைக்குட்படாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டிக் கொள்ள அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவ்விதமாய் ஜபித்து வாழ்வோமா? இப்பொழுது நான் அடுத்ததொரு காரியத்தை உங்களுக்கு உபதேசிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பொறாமை, ஜலசி ஆஃப் காட், இல்லட்டா தேவனுடைய எரிச்சல் அப்படின்னு நம்ம இந்த தலைப்பை சொல்லலாம். எரிச்சல்னு வருகிறது தமிழ் வேதாகமத்தில், ஆனால் இதற்கு சரியான அர்த்தம் பொறாமை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்போ தேவன் பொறாமைப்படுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும். மனுஷந்தாயா பொறாமைப்படுகிறத பார்த்துருக்குறோம், தேவனும் பொறாமைப்படுவாரா? ஆமாம், அவர் பொறாமை கொள்வார் சில விஷயங்களில். எங்கே அவர் பொறாமைப்படுவார், எதற்கு அவர் விதமாய் பொறாமைப்படுகிறார் என்றெல்லாம் நாம் ஒரு சுருக்கமான ஒரு சிந்தனையை இந்த வேளையிலே சிந்திக்கப் போகிறோம். தேவனுக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். ஆனால் சீனாய் மலையில் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த போது தேவன் தன்னை பற்றி வெளிப்படுத்திய முதலாவது குணம் என்ன தெரியுமா? பொறாமைதான். அவருடைய பொறாமையை குறித்தே அங்கே சொல்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யாத்திராகமும் 20:5 வசனத்தை வாசிக்கிறேன். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று அங்கே சொல்கின்றார். அப்ப எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறேன் என்று இங்கே 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனையிலேயே அவர் சொல்லிவிடுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது For I the Lord thy God am a jealous God என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Jealous God, எரிச்சலின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு பொறாமையின் தேவன் அப்படின்னு நம்ம இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப தேவன் பொறாமைப்படுகிறார். ஏன் பொறாமைப்படுகிறார்? நீ மற்ற விக்கிரகங்களை நீ உண்டாக்கி அதை நமஸ்கரித்தனா நான் உன் மேல பொறாமை கொள்வேன், எரிச்சல் கொள்வேன் என்று சொல்லுகிறாரு. என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய மகிமை அவருக்குரியது, அதை வேற யாருக்கும் கொடுக்கறத அவர் பொறுத்து கொள்ள மாட்டாரு. யாத்திராகமும் 34:14 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்றும் அங்கே வாசிக்கிறோம். அப்ப இங்க கவனிங்க, இங்க எரிச்சல் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அவர் பொறாமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த கோணம் அவருடைய பெயராகவும் இருக்கின்றபடியால் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள இது உதவுகின்றது. உபாகமம் 4:24 பார்க்கும்போது அவருடைய நாமம் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று அவருடைய நாமம் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய இந்த குணம் அவருடைய நாமத்திலிருந்தே அறிந்து கொள்ளப்படக்கூடியதாய் இருக்கிறது. எண்ணாகமம் 25:11, அதே போல உபாகம் 6:15, 29:20, யோசுவா 24:19, 1 Kings 14:22, இப்படி நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவருடைய இந்த குணம் அவருடைய செயற்பாட்டின் காரணமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதாவது அவருடைய செயல்பாடு அப்படி இருக்குது, பொறாமை கொள்கிறார், எரிச்சல் கொள்கிறார். நீங்கள் அவருடைய மகிமையை மற்ற விக்கிரகங்களுக்கு செலுத்தும் போது, இன்னும் சில காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படி செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை நிமித்தம் உங்கள் மேல் அவர் பொறாமை கொள்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 Corinthians 10:22 இதை பற்றி இவ்விதமாய் குறிப்பிட்டுள்ளார். நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா என்று அங்கே கேட்கிறார். அதே போல யாக்கோபு இந்த தேவனுடைய குணத்தை குறித்து வைராக்கிய வாஞ்சை அப்படின்னு சொல்லி யாக்கோபு 4:5 எழுதியிருக்கிறார். மனிதர்களை பொறுத்தவரையில் இரு வகையான பொறாமைகள் காணப்படுகிறத நம்ம பொதுவாக பார்க்கிறோம். சமுதாயத்தில் அதைத்தான் நாம் அடிக்கடியாக சந்திக்கின்றோம். முதலாவது பொறாமை எப்படிப்பட்டது? மற்றவனுக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிற பொறாமை. இரண்டாவது பொறாமை, தனக்குரியதை மற்றவர்கள் அபகரிக்கும் போது அவன் மீது படுகிற பொறாமை. அப்போ முதலாவது பொறாமை பார்த்தீங்கன்னா, மற்றவனுக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்கவில்லையேன்னு சொல்லி பொறாமைப்பட்டு செயல்படுகிற காரியம் தவறானது, பாவமானது. ஆனால் ரெண்டாவது காரியம் அன்புறவை பாதுகாத்து கொள்வதற்கான பொறாமையாகும், அது பிழையற்றது, அது தேவைதான். டாஸ்கர் என்ற தெய்வ மனிதர் குறிப்பிடும்போது தன்னுடைய தாம்பத்திய வாழ்வில் மாற்றான் ஒருவனின் தலையீட்டை பற்றி கொள்ளாதவன், அதை குறித்து எரிச்சல் கொள்ளாதவன் ஒழுக்க நெறியை அறியாதவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே தான் நீதிமொழிகள் 6:34 வாசிக்கிறோம், ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் என வேதாகமம் சொல்கிற சத்தியத்தையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போ தன்னுடைய மனைவியை, தனக்கு சொந்தமான அந்த மனைவியை மற்றொருவன் கைப்பற்றி கொள்கிறத ஒருத்தன் கண்டு எரிச்சல் அடைகிறது நியாயமானது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. தனக்குரியதை மற்றவன் அபகரிக்கையில் அவன் மீது பொறாமைப்படுவது பிழையல்ல. இந்த முறையில் தான் தேவனுடைய பொறாமையும் இருக்குது. தன்னுடைய மக்கள், தான் நேசித்த மக்கள் மற்ற தேவர்களிடம் செல்வதை தேவன் ஒருபொழுதும் பொறுத்து கொள்கிறதில்லை. ஆகவே அதை விரும்பாத தேவன் பொறாமைப்படுகிறார் என்பதை நீங்கள் நானும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். யோசுவா 24:19, 1 Kings 14:22, சங்கீதம் 78:58, 1 Corinthians 10:22. விக்கிரகத்தின் ஸ்தானம் தேவனுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறது. Ezekiel 8:3, அதாவது விக்கிரகம் இருக்கிற இடம் தேவனுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களை நாடி செல்வது விபச்சாரமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்களும் நானும் அறிவோம். அப்ப தேவனுக்கும் மக்களுக்கும் இடையான அந்த உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு எவ்வளவு தூரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டுமோ, எவ்வளவு தூரம் உண்மையாயிருக்க வேண்டுமோ, அவ்வளவு தூரம் உண்மையாயிருக்கவே தேவனும் எதிர்பார்க்கிறார். கோல்வின்ஸ் என்ற தெய்வ மனிதர் கூறும்போது, கர்த்தர் தன் மக்களுடைய உண்மையான கணவனாயிருக்கின்றபடியினால நாம் சாத்தானுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுவது அவருக்கு பொறாமையையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாரு. அப்ப ஒரு உண்மையான ஆவிக்குரிய கணவன், நீங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உண்மையான ஆவிக்குரிய ஒரு கணவனாய் இருக்கிறவர் கர்த்தரே. அப்போ நாம் சாத்தானோடு பேசுவது, பழகுவது, அவனுக்காய் கிரியை நடப்பிப்பது இல்லாவிட்டால், நாம வேதம் வாசிக்காம ஜெபம் பண்ணாம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தாலே சாத்தானுக்காய் வாழ்கிறோம் என்று அர்த்தம். அப்போ அப்படியாய் வாழும் பொழுது விபச்சாரத்தில் நாம் அவனோடு வாழ்கிறோம் என்று அர்த்தமாகிறது. அப்போ தேவன் பொறாமை கொள்கிறார், மிகவும் எரிச்சல் அடைகிறார். கற்புள்ள மனைவியர் தங்கள் கணவனுக்கு உண்மையாயும் விசுவாசமாயும் இருக்கிறது போல, நீங்களும் நானும் தேவனுக்கு பொறாமை ஏற்படும் வண்ணம் அவரை விட்டு வேறு தேவர்களிடம் போகக்கூடாது. அப்போ எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கிறாளோ, விசுவாசத்தோடு இருக்கிறாளோ, அதை மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையாக வாழணும். ஒன்று ஒன்றும் அவர் சொல்லி கடமைக்காக செய்கிற விஷயம் அல்ல ஆவிக்குரிய வாழ்வு. அவர் பார்ப்பாரே, எதிர்பார்ப்பாரே, அவருக்கு இது பிடிக்குமே, எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு இது பிடிக்குமே என்று நினைத்து வாழ்கிறாளோ, அதே போல நீங்களும் நானும் என் தேவனுக்கு இது பிடிக்கும், உச்சிதமான நேசங்களை நான் அவருக்கு கொடுப்பேன், நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பேன் என்று கொடுத்து நீங்கள் வாழ்கிற வாழ்வு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்வு. இதை தாண்டி நீங்கள் போகும்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது இடத்தை கொடுக்காம உலகத்திற்கோ இச்சைக்கோ மற்ற காரியங்களுக்கோ முதலிடம் கொடுக்கும் பொழுது, விக்கிரகங்களுக்கு முதலாம் இடத்தை கொடுக்கும் பொழுது, பண ஆசைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறோம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அங்கே செலுத்தி விடுகிறோம். வேதம் வாசிக்கிறதை விட, ஜபத்தை விட, நாம் ஊழியத்தை விட, அவரை முக்கியப்படுத்துவதை விட மற்றதை முக்கியப்படுத்தும் போது தேவன் பொறாமை கொள்கின்றார். வேதாமக் கல்லூரியில் நீங்கள் தேவனை அறிவதற்காக, இன்னும் அறிவதற்காக நீங்கள் சேர்ந்திருக்கிறீங்க. அப்போ இந்த வேதத்தை நேசிக்கிறதை குறித்து அவருக்கு மிக்க சந்தோஷம். ஆனால் அநேகர் இதை முக்கியப்படுத்தாம, அது எதுக்குங்க இறையியல் கல்லூரி, அது ஏதோ பாவம் செய்வது போல சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தை அறிய இன்று மக்களுக்கு மனதில்லை. அப்போ இதை விடுத்து மற்ற காரியங்களை முக்கியப்படுத்துகிறாங்க. அநேகருக்கு இந்த வேதத்தை விட பிரசங்கம் ரொம்ப கூட பிடிக்குது. ஏன்னா அதில் வேதத்தை குறித்து அதிகம் வாசிக்க வேண்டியதில்லை, ஜெபம் பண்ணுறதை குறித்து அதிகமாக அங்கே ஒருவேளை சொல்லப்படுகிறது இல்லைன்னு நான் மொத்தத்தில் சொல்லலை பிரியமானவர்களே. ஆனால் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்காய் வாழ்கிறதை பற்றி தான் இறையியல் கற்றுக் கொடுக்கிறது, அதையே நாங்களும் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு சில பிரசங்கங்கள் இன்று வருகிறது, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழுங்க, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதே பிரசங்கத்தின் சாராம்சமாக இருக்கிறது. மக்கள் அதை கேட்டு அதுக்கு தங்கள் நேரத்தை கொடுத்துட்டு வேத வாசிப்புக்கு, இறையியல் கல்லூரிக்கெல்லாம் இன்று அநேகர் நேரம் கொடுக்கலை. இன்று உலகம் முழுவதும் கிடைப்பதற்கு தான் நம்ம இந்த ஆன்லைன் பைபிள் காலேஜை கொண்டு வந்திருக்கிறோம். இருக்கிற இடத்துல படித்து கொடுப்பதற்காகத்தான் வீட்டுக்கே இந்த இறையியல் கல்லூரியை நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம். ஆனால் உங்களை போல சிலர் தான் கேட்குறாங்க, எத்தனை 1000 பேர் இதில் சேர்ந்துருக்கணும், இவ்வளோ வசதிகள், வீட்டிலேயே பரிச்சை எழுதலாம், வீட்டிலேருந்தே படிக்கலாம், வீட்டிலேயே உங்களுக்கு நோட்ஸ் தந்துருதோம், வீட்டிலேயே எல்லாம் தேடி வந்தும் கூட அதற்கு ஒரு மணி நேரம் கொடுக்க இன்று அநேகருக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்கும்போது, பிரியமானவர்களை, நீங்களும் நானும் வருந்தாமல் இருப்பது எப்படி? தேவனுக்கு பொறாமை வராமல் இருப்பது எப்படி? அவருக்கு எரிச்சல் வருந்தானே, கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும் என்ற அந்த வாஞ்சை தேசத்திலே மக்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று எதிர்பாருங்க. அதற்காகத்தான் நாங்கள் இரவு பகலாய் இந்த ஊழியத்தை கொஞ்சம் பேராக இருந்தாலும் இருந்து போராடி ஜெபித்து ஜெயித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஜே ஜே பேக்கர் என்ற தெய்வ மனிதர் சுட்டிக்காட்டியது போல அவருடைய பொறாமை அவருடைய உடன்படிக்கை அன்பின் அடிப்படையில் ஏற்படுவதாகும். அதை புரிந்து கொள்ளணும். பொறாம கொள்கிறாருன்னா அவர் அன்பினால் கொள்கிறார். அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் அன்பின் அடிப்படையில் செய்கிறார். இந்த அன்பு தற்செயலாக ஏற்பட்டதை அன்றி வெறும் கவர்ச்சியினால பரிதாபத்தினால ஏற்பட்ட விஷயம் அல்ல. உங்கள்கிட்ட ஏதோ கவர்ச்சி இருக்குது, இல்லாட்டா நீங்கள் ஏதோ சிறந்த காரியத்தை செய்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் மேலே அவர் பொறாம கொள்ளலை, இல்லாட்டா பரிதாபத்தினால அவர் கொள்ளலை, அன்புனால இந்த அனாதி தீர்மானத்தின் வெளிப்பாட்டுனால நீங்கள் அவரை விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அவர் பொறாமை கொள்கிறார். ஏன்? அன்பினால். அன்பு தான் அடிப்படையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நான் உன்னை நேசித்திருக்கிறேன் மகனே மகளே, நீ என்னை விட்டு இப்படி தூரம் போவானேன், என்னை விட்டு வேறொரு சுவிசேஷ தண்டை திரும்புவானேன், சத்தியத்தை விட்டு நீ விலகி செல்வது எனக்கு பொறாமையாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அல்லவா. அப்போ தனக்கென, தன்னுடைய மகிமைக்கென, தனக்கு தேவையான சில மக்கள் மீது அவர் நேசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு வைக்கப்பட்ட ஜனம், தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனம் தன்னை விட்டு மற்ற தெய்வங்களிடம் போகும்போது அவருக்கு இந்த எரிச்சல் பொறாமை உண்டாகிறது. ஆனாலும் நாம் இதை மனித மொழியில் புரிந்து கொள்ளக்கூடாது, மறுவுருவ மொழியின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு உரியதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது உண்டாகிற பொறாமை, எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் எரிச்சல் கொள்ளவில்லை. கனமும் மகிமையும் துதியும் அவருக்குரியது, அதை மாற்றி வேறு இடத்துக்கு கொடுக்கும்போது அவருக்கு உரியதை நீங்கள் செலுத்தாமல் மற்றவற்றிற்கு அந்த மகிமையை செலுத்தும்போது அவர் எரிச்சல் அடைகிறார், பொறாமை கொள்கிறார். இதை உணர்ந்து நாம் வாழ்வோமா? நம்ம தேவனை விட எது அதிகமாக நேசிக்கிறோம்? சிலருக்கு பணம் ரொம்ப முக்கியமான இடத்தில் இருக்கிறது, சிலருக்கு புகழ், எப்படியாயினும் நாம் புகழ்பெற்று வாழ்ந்தாகணும், சமுதாயத்தால் மதிக்கப்பட்டாகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பது தவறல்ல, ஆனால் அதற்காக மட்டும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படலை. தேவனுக்காக வாழவும் மற்றவர்களுக்காக வாழவும் ஊழியம் செய்யவுமே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இதை நாம் செய்ய தவறும்போது அவருடைய நாமத்தை மயிமைப்படுத்தும்படி உலகத்தில் வைத்திருக்கிற அந்த முக்கிய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றாம வேறு காரியத்தை செய்யும் பொழுது அவர் உங்களை கொண்டு எரிச்சல் அடைகிறார், உங்களை கண்டு பொறாமை கொள்கிறார். வேண்டாம் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்ட வேண்டாம், அவருக்கு பொறாமை வரும்படி வாழ வேண்டாம். தேவன் உங்கள் மீது என் மீது பொறுமையாயிருந்து ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வாழ்வுக்கு நேராய் இன்று இப்பொழுது கடந்து வருவோம். அடுத்து தேவனுடைய கோபத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரேத் ஆஃப் காட், தேவனுடைய கோபம். இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி தோன்றலாம், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, அப்படி அன்புள்ள தேவன் எப்படி கோபத்தின் தேவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில நேரத்தில் கேள்வி வரக்கூடும். ஆனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும், அவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் அதே வேளையில் அவன் செய்யும் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நேசிக்கிறார், ஆனால் அவன் பாவம் செய்கிறத அவர் வெறுக்கிறார். அப்போ என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். AW Pink என்ற தெய்வ மனிதர் சுட்டிக்காட்டியது போல வேதத்தில் தேவனுடைய அன்பை விட கோபத்தை பற்றி தான் அதிகமான வசனங்கள் குறிப்புகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறாரு. நாம் நினைக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னவுடன் முழுவதும் அன்பை பற்றி தான் வேதத்தில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் குறிப்புகளை எடுத்து பார்க்கும்போது இறையியல் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே கோபத்தை பற்றியே அதிக வசனங்கள் காணப்படுகிறது. சில உதாரணங்களை கூறுகிறேன். ரோமர் 1:18, 2:5, 5:9, 12:19, 13:4 ஒன்று தெசலோனிக்கர் 1:10, 2:16, 5:9, வெளிப்படுத்தின விசேஷம் 6:16, 16:19, லூக்கா 21:22-24 உள்ள வசனங்கள். தேவனுடைய கோபம் மனிதர்களுடைய கோபத்தை போன்றது அல்ல. மனிதர்கள் எப்படி கோபப்படுவாங்க? சடுதியாய் ஆத்திரம் கொள்கிறார்கள், கட்டுப்பாடற்ற உணர்ச்சி, மூர்க்கம் போன்றதோடு அவங்க கோபம் இருக்குது. திடீர்னு கோபப்பட்டிருந்தாங்க, நன்றாகத்தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார், திடீர்னு கோபப்பட்டார், அருவாள் எடுத்து விட்டுட்டார், இப்படின்னு நம்ம நிறைய செய்தியை வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய கோபம் அப்படிப்பட்டதல்ல. அவருடைய கோபம் நியாயத்தின் அடிப்படையில் அமைகிறது. அவருடைய நீதி தவறாத நிர்வாகத்தில் அவர் நியாயாதிபதியாக செயற்படுவதனால இந்த கோபம் ஏற்படுகிறது. மட்டும் தேவ கோபம் மனிதன் தானாகவே தன்மீது வருவித்து கொள்கிற காரியம் என்பதை நாம் வசனத்தில் பார்க்குறோம். அதாவது அவர் கோபப்படணும்னு தேவையில்லை, அவனே தன் மீது என்ன செய்கிறான், குவித்து கொள்கிறான். தேவன் கோபப்படும்படி வைக்கிறது அவன்தான். அவர் வந்து வழியை கோபப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரோமர் 2:2 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று அங்கே வாசிக்கிறோம். ஐயா, நீ தான் குவித்து கொள்கிற, அவர் கோபப்படணும்னு அவசியம் இல்லை, நீயே தேவ கோபத்தை கோபாக்கினைய ஓ மேல குவித்து கொள்ளுகிறாயே என்று சொல்லுகிறாரு. அப்போ மக்களே அந்தகாரத்தில் பாவத்தில் வாழ விரும்பி தேவன் மீது விசுவாசம் வைக்காம ஆக்கினைக்குள்ளாகி கோபத்துக்குள்ளாகி போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் 3:18-19 உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கோபம் வருகிறதற்கு மனிதர்கள் தான் காரணம். அவர்களுடைய நீதி நியாயமற்ற செயல்பாடுகளினாலே தேவன் கோபம் கொள்ள வேண்டிய இடத்திற்கு வருகிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கின்றபடியினால் அவர் எல்லா பாவங்களையுமே வெறுக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க, இதெல்லாம் சின்ன பாவம், இதெல்லாம் தேவன் பொறுத்து கொள்வார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா பாவமும் பாவமே, சிறிய பாவமானாலும் பெரிய பாவமானாலும் எல்லாமே பாவம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிபிஎஸ்ல படிச்சிருக்கிறோம். எல்லாமே பாவம்தான், சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை, எல்லாமே பாவம்தான், பாவமெல்லாம் பாவம்தான் என்று சொல்லுகிறார். அவர் எல்லா பாவங்களையுமே வெறுப்பதனால அவருடைய கோபம் என்ன ஆகுது, பாவிகளுக்கு எதிராக பற்றி எரிகிறதுன்னு சங்கீதம் 7:11 வாசிக்கிறோம். கர்த்தருடைய இந்த கோபம் கொள்கிற தன்மை தான் நரகத்தை அவசியமாக்குகிறது. அவருடைய சித்தம் செய்யாதவர்களை, பாவத்தின் வழியிலே நிலைத்திருக்கிறவர்களை, மனம் திரும்பாதவர்களை அவர் நரகத்தில் போடுவதை தவிர அவருக்கு வேற வழி தெரியல. ஆனாலும் மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் நீடிய பொறுமையோடு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறாரு. எவ்வளவோ காத்திருந்தும் காத்திருந்தும் அவரண்டை வராத ஜனங்களுக்கு அவரால் நரகத்தை தருவதை தவிர வேறு வழி தெரியவில்லை என்றே சொல்ல வேண்டும். தேவனுடைய கோபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சகலவிதமான அநீதிகளுக்கும் பாவத்திற்கும் மேலுள்ள அவருடைய நித்திய வெறுப்பாகும். அதாவது என்றென்றைக்கும் அவருக்கு வெறுப்பு தான், அநீதியான காரியங்கள் மேலே, பாவத்தின் மேலே அவருக்கு நித்திய நித்தியமாய் வெறுப்புத்தான் உள்ளது. அது தீமை மீதான தெய்வீக எதிர்ப்பு அப்படின்னு நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். தீமையை கர்த்தர் எதிர்க்கிறார். அவருடைய பரிசுத்தமே பாவத்துக்கு எதிராக கோபமாக பற்றி எரிய காரணமாகுது. அப்போ இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ நீங்கள் முடிவு பண்ணி வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா தீமை செய்கிறவர்களை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஐயோ, இந்த உலகத்தில் நீதி நியாயம் வாழ மாட்டேங்குதே, இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த உலகம் சீரழிதேன்னு சொல்லி நீங்கள் புலம்புவீங்க மன நிம்மதியற்ற நிலைமைக்கு காரணமாவீங்க. உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக கோபம் வரும் இல்லையா? இதுதான் இயற்கை, இல்லை இதுதான் சுபாவம். தேவனுடைய காரியமும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால மனிதர்கள் செய்கிற பாவத்துக்கு எதிராக அவர் கோபம் பற்றி எறிகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரோமர் 1:18 வாசிக்கிறோம். ரட்சிப்படையாதவர் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி எபேசியர் 2:3 பார்க்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். இயேசுவே இனிவரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லி 1:10 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாரும் இந்த கோபாக்கினையிலிருந்து நம்மை தப்புவிக்க முடியாது. ஏன்னா அது தெய்வ கோபாக்கினை. மனிதர்கள் கோபம் கொண்டாலே அவர்களிடமிருந்து தப்புவது ரொம்ப கடினமாக இருக்குது. அவங்கள்டிருந்து நீங்கள் தப்பிக்க போனாலும் எங்கே போனாலும் விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே கடுமையான கோபமும் எரிச்சலும் வருகிறது. அதனால் உங்களை பழிவாங்க துடிக்கிறார்கள் இல்லையா? மனிதர்களுக்கே இவ்வளவு தூரம் விடாமல் தொடர்ந்து நம்மளை சுற்றி வந்து வளைத்து காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் போது தேவனும் சுற்றி வளைத்து இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்ளாத பொழுது, அவர் வழியாக ரட்சிக்கப்படாத பொழுது தெய்வ கோபாக்கினையை நம்ம விடாமல் துரத்தி வருகிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன்னு சங்கீதம் 7:11 வாசிக்கிறோம். ஆனால் ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்லி ரோமர் 5:8-9 உள்ள வசனங்களில் வாசித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தபடியினால், இரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பை கொண்டு வந்தபடியினால், நீங்களும் நான் அதை விசுவாசித்தா போதும், எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். என் பாவங்களுக்கு நான் தான் சிலுவையில் அறையப்படணும், ஆனால் எனக்கு பதிலாக இயேசு அறையப்பட்டார். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வருகிறது. நீங்கள் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியும், நீதியான காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நியாயமான காரியங்களை செய்யும்படி உதவி செய்கிறபடியினாலே இருதயமாகிய பலகையில் அவருடைய பிரமாணங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி விடுவதனாலே அவருடைய கிருபை தாங்கி தாங்கி உங்களை சத்தியத்தில் நடத்தி கொண்டு போவதினாலே கோபாக்கினைக்கு நீங்கள் தப்புவது அதிக நிச்சயம். உங்களால் என்னால் கோபாக்கினைக்கு தப்ப முடியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கிருபையினால. கிருபையினால தான் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் கட்டளைகளை கை கொள்கிறதுனால மட்டும் அவர் ரட்சித்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் கட்டளைகளை வேதம் வாசிக்காத பொழுது, கட்டளைகளை கை கொள்ளாத பொழுது, உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்தபடியினால் சிலுவையில் சம்பாதித்த அந்த ரட்சிப்பு நமக்காக கிருபையாக வெளிப்படுத்தப்பட்டபடியினால், காத்திருக்கிறபடியினால் நாம் பாவியாயிருக்கும் போதும் பாதுகாக்கப்பட்டோம், பிறகு ரட்சிக்கப்பட்டோம். இன்று அவருடைய இரத்தத்தின் முழு பாதுகாப்பு வந்துவிட்டது. பாவத்தில் வாழும் பொழுது அவர் உங்களை கைவிட்டிருந்தா என்னத்துக்கு ஆயிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ அவருடைய கட்டுப்பாடு அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. சிலர் நினைப்பாங்க, பாவியாக இருக்கிற மனுஷனிடத்தில் தேவன் தலையிட முடியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், மனிதன் பாவியாக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கிறான். அவர் கைவிடும் பொழுது தான் அவன் பிசாசின் கட்டுப்பாட்டின் கீழே சென்று அழிவை நோக்கி அதற்கு பிறகு அவனுடைய வாழ்வு சென்று விடுகிறது. நீங்கள் சவுலாய் இருந்து பவுலாய் மாறின மனிதனுடைய வாழ்வை பாருங்களேன். அவன் தேவனுக்கு விரோதமாக தான் சென்று கொண்டு இருந்தான், தேவனுடைய ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் வாழ்வின் மீதும் கர்த்தருடைய கரம், வல்லமை, அதாவது கர்த்தருடைய கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்தது. தமஸ்கு சாலையில் அவன் ஜெபிக்காத பொழுது, பாவியாக இருந்த பொழுது அவனுக்கு தரிசனமானார். அவ தேவனால் பாவியை திருத்த முடியும், பாவத்தில் இருக்கிற மனிதன் வாழ்க்கையிலும் தலையிட முடியும் என்பதை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி தலையிட்டு அந்த மனுஷன் வாழ்வில் மாற்றத்தை கொடுத்து ரட்சிப்புகளை கொண்டு வந்தார் பாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தின் மீது அவிதமாக ஏற்கனவே அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த மனு மக்கள் மீது மீட்பை ரட்சிப்பை கொடுத்து விட்டார். இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், நீங்களும் அப்படி நம்பணும். இயேசுவே, எனக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தத்தின் வல்லமையினால் என் பாவங்களை கழுவும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தா போதும், நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் மூன்று காரியத்தை சிந்தித்தோம். தேவனுடைய நியாயம், நீதி. தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் நியாயமாய் வாழ்வதற்கு விதிமுறைகளை வேதத்தில் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி வாழ எதிர்பார்க்கிறாரு. அதன்படி வாழாதவர்களை அவர் தண்டிக்கிறாரு. அது பெயர் நீதி செய்கிற தேவன், இல்லாட்ட நீதி செலுத்துகிறார் என்று அர்த்தம்னு பார்த்தோம். அடுத்து தேவனுடைய எரிச்சல், இல்லாவிட்ட பொறாமையை குறித்து நாம் சிந்தித்தோம். நீங்களும் நானும் கற்புள்ள கன்னிகையாக அவருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கணவனுக்கு ஒரு மனைவி எவ்வளவு தூரம் கற்புள்ள கன்னிகையாய் விளங்குகிறாளோ அது முக்கியம் என்று வேதம் சொல்கிறது. நாமும் சமுதாயத்தில் அப்படித்தான் நம்புகிறோம் இல்லையா? இதே போல தேவனும் நீங்கள் அவருக்கு கற்புள்ள கன்னிகையை போல வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை தாண்டி நீங்கள் செல்லும்போது மற்றவற்றிற்கு தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தும் போது, கனத்தை செலுத்தும் போது அவர் பொறாமை கொள்ளுகிறார் என்று பார்த்தோம். இறுதியாக தேவனுடைய கோபத்தை குறித்து சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தேவன் ஏன் கோபப்படுகிறார்? அவர் கோபம் கொள்வதினாலே என்ன எதிர்பார்க்கிறார் என்றெல்லாம் சிந்தித்தோம். அவர் தானாக போய் கோபப்படுகிறதில்ல, மனிதனே தேவனுடைய கோபத்தை தன் மீது அவன் குவித்துக் கொள்கிறான் என்றெல்லாம் பார்த்தோம். அவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் அவன் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார். அதுதான் பிரச்சனை. நீங்களும் உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீங்க, விரும்புகிறீங்க, அன்பு கூறுகிறீங்க, ஆனால் அவன் செய்கிற கிரியையை வெறுக்கிறீங்க. அப்படி தானே? உங்களுடைய சொந்த குமாரன் அப்படிங்கிறதுக்காக அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு வாரான்னு வைங்களேன், சாராயம் குடிச்சிட்டு வாரான். ஒரு தகப்பனாக இருக்கிற நீங்கள் அவனை பார்த்து கொஞ்ச மாட்டீங்க, நல்ல பையன்ப்பா என் பையன், நல்ல டெய்லி ஒரு லிட்டர் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த தகப்பனும் தன் பிள்ளையை பாராட்டுக்கிறதில்ல. ஆனால் தன் மகன் அப்படிங்கிறதுல நேசம் இருக்கத்தான் செய்து, அன்பு இருக்கத்தான் செய்து, அவ்வளவு செய்த பிறகும் அவனை திருத்துவதற்கு முயற்சி எடுக்கிறானே ஒழிய கொல்லுவதற்கு ஒரு தகப்பன் முன் வருவதில்லை. எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறான், ஆலோசனையை சொல்லுகிறான், அவனை திருத்துவதற்கு வழிகள் என்னென்ன உண்டோ அத்தனை முயற்சிகளும் எடுக்கிறான். ஏன்? தன்னுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் அந்த அன்பு. ஆனால் அதே வேளையில் அவனுடைய கிரியைகளை அந்த தகப்பன் வெறுத்து வருந்தி கண்ணீர் விட்டு அழுது அனுதினமும் ஒருவேளை தன் வாழ்வை செலவழிக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவ்விதமாகத்தான் தேவனால் நடத்தப்படுகிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த சிக்ஷை அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் என்று அர்த்தம், பயிற்சி அளிக்கிறது போல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறது போல அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது, தகப்பன் தன் பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது போல. ஆமாம், அவன் நல்லது செய்யும் பொழுது அவனுக்கு பரிசளிக்கிறான், தீயது செய்யும் பொழுது அவனை மட்டாய் தண்டிக்கிறான், அவனை சீர்திருத்தம் பண்ண அவன் முயற்சி எடுக்கிறான். அதே காரியத்தை கோபம் கொள்கிற தேவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நீங்களும் நானும் அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள், அன்பு கூறப்படுகிறவர்கள். அவர் உங்களை அன்பு கூறாதபடிக்கு உங்களால் தடை செய்ய முடியாதுன்னு ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். அவருடைய அன்பை தடுக்கிறதுக்கு நீங்கள் யாரு? உங்களால் தடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவருடைய அன்பு தேடி வரும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அவருடைய அன்பு அவ்வளவு தூரம் தேடி வரும், உங்களால் அதை தடுக்கவே முடியாது. என்னில் அன்பாக இருக்காதீங்க ஆண்டவரே என்று உங்களால் சொல்லவே முடியாது. அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரமெல்லாம் அறியப்பட முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது. உலகில் கூட சில மனிதருடைய அன்பு அப்படித்தான் இருக்குது. எவ்வளவோ தீங்கு அவர்களுக்கு செய்த பிறகும் அவங்க இன்னும் அந்த மனுஷனுக்காக இரக்கம் கொள்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரம் ஜென்டில்னஸ் இருக்குமானால் உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் அந்த சாஃப்டான ஒரு மெல்லிய, ஒரு தெய்வீக தேவன், ஒரு ஜென்டிலான காட், நம்முடைய தேவன், கோபம் கொள்கிற தேவன், உங்களை திருத்துவதற்காக நடப்பிக்கிற கிரியைகள் உண்டு. ஏற்றுக்கொள்வீர்களா? நம்ம வெறும் இறையியல் மட்டும் படிக்கலை, தேவனுடைய குணாதிசயங்களை கற்று அவருக்காய் வாழ நாம் அழைக்க ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு தான் அந்த பாடங்கள், அதை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் இன்னும் காண்பீர்கள். இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர இன்னும் அதிகமான பாடங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரு. வருகிற வகுப்பிலே கூட நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தம் மிகவும் அவசியம்தானா? தேவனுடைய சித்தத்தின் வகைகள் என்ன, என்னென்ன விதங்களில் உலகில் தேவன் தம்முடைய சித்தப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு, பொதுவான தேவ சித்தங்கள் எவைகள், என்னுடைய வாழ்விற்கென தேவன் வைத்திருக்கிற தனிப்பட்ட சித்தங்கள் எவைகள், இப்படி நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்விலே, சொந்த வாழ்விலே தேவனுக்காக தேவ சித்தம் அறிந்து செயல்படுகிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா தேவனுடைய தன்மையை அறிந்து கொண்ட நாம், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொண்ட பின்பு, அதாவது முதலாவது அவருடைய தன்மையை அறிந்து கொண்டோம், பிறகு அவருடைய குணாதிசயங்களை இந்த நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டோம், அதை தொடர்ந்து அவருடைய சித்தத்தையும் அறிந்திட வேண்டியது ரொம்ப அவசியமாகும். ஏன்னா அவருடைய சித்தமும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறதா இருக்குது. அவருடைய சித்தம் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு விளங்க வைக்குது. இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதை வைத்து உங்களுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இதுக்கிடையே ஒருவேளை கிரிக்கெட் நடக்குன்னு வைங்களேன், நீங்கள் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, சித்தம் கொள்கிறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவை நேசிக்கிறீங்கன்னு உங்கள் தன்மை வெளிப்படுது. இல்லை பாகிஸ்தான் ஜெயிக்கணும், இந்தியா தோற்றாகணும், இவங்க பண்ணுகிற காரியத்துக்கு தோற்றுத்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னா எண்ணத்தை காண்பிக்கிறது உங்களுக்கு தேசப்பற்று இல்லை, எதிரி நாட்டை விரும்புகிறீங்க என்று அர்த்தமாகி விடுகிறது. உங்கள் தன்மையை அது வெளிப்படுத்துகிறது, சரிதானா? அதே போல பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை அறியும் பொழுதும் அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை வருகிற வகுப்புகளிலும் தொடர்ந்து தர இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவாய் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.